பெருமாள் முருகன் என்ற இந்த நாவலாசிரியர் எழுதிய மாதுருபாகன் சர்ச்சை கடந்த ஒரு 10 நாட்களாக தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நாமக்கல் உள்ளூர் அதிகாரிகள் மத்தியில் அவர் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு புத்தகங்களின் இந்த புண்படுத்தும் பகுதிகளை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எழுதுவதை நிறுத்தப் போகிறேன் என்று கூட சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. நீங்கள் இந்த சர்ச்சையை பற்றி முதலிலே என்ன நினைக்கிறீர்கள்?
இதில் வந்து மாதுருபாகன் நாவல் வரலாற்று ஆவண கலவி அப்படின்னு அதனுடைய முன்னுரையில தியோடர் பாஸ்கரன் சொல்லுகிறார். ஆகவே இது வெறும் நாவல், வெறும் கற்பனை மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தினுடைய வரலாற்றை, சமூக வரலாற்றையும் சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாகவும் இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் மனமான பெண்கள் திருச்செங்கோடு தேர்திருவிழாவின் போது ஒரு குறிப்பிட்ட நாள் அனைவருடன் கலந்து அவர்கள் குழந்தைகள் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விதி இருந்தது என்று அவர் சொல்லக்கூடியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை புண்படுத்தி இருக்கிறது. அவர்கள் இதற்கான ஆவண ஆதாரங்கள் உண்டா என்று கேட்பதற்கான முழு உரிமை உடையவர்கள். அதே நேரத்தில் ஒரு படைப்பாளியை எந்த விதத்திலும் வன்முறையாகவோ ஆபாச தனிமனித தாக்குதலோ செய்வது என்பது தவறாகும். சட்ட ரீதியாக அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில், ஜனநாயக முறையில் சட்ட ரீதியாக அவர்கள் இந்த விஷயத்திலே பெருமாள் முருகனிடம் கட்டாயமாக ஒரு விளக்கத்தை கேட்பதற்கு எல்லா தார்மீக அடிப்படையிலும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை பெருமாள் முருகனுக்கு இருக்கிறது.
சரி, இந்த விஷயத்திலே நீங்கள் சொல்வது போல நடக்கவில்லை, அது வன்முறையாக மாறி புத்தகங்களை கொளுத்துவது, அந்த நாவலாசிரியரை மிரட்டுவது, அவரை இந்த ஊரை விட்டே போகுமாறு நிர்பந்திப்பது என்ற அளவுக்கெல்லாம் அது சென்றிருப்பது போல தெரிகிறது. இதற்கு உள்ளூரிலே செயல்பட்ட இந்த இந்துத்துவ அமைப்புகள், வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள், இந்த RSS மற்றும் BJP அமைப்புகளின் உள்ளூர் தொண்டர்கள் அதில் செயல்பட்டதாக செய்திகள் வந்தன. இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSSஓ எப்படி அனுமதிக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோ RSSஓ புத்தகங்களை தடை செய்வதை என்றைக்குமே விரும்பியதில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஜெஃப்னி கிருபால் எழுதிய புத்தகம் மிகவும் மோசமான ஒரு புத்தகம், அதை தடை செய்ய வேண்டும் என்று அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இருந்த பொழுது பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை அன்றைய ஹோம் மினிஸ்டராக இருந்த, உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானி நிராகரித்தார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோட ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் என்கக்கூடிய புத்தகம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, இல்ல இந்த அரசாங்கம் அதை பிரசுரிக்க கூடாது என்று சொல்லி சிவசேனை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது RSS அதை அரசாங்கம் பிரசுரிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று ஒரு முடிவை எடுத்து அறிக்கையும் வெளியிட்டது. ஆகவே RSSஓ பாஜகவோ இந்த விஷயத்துல எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் புத்தக தடையை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் அல்ல. இரண்டாவது, இதில் சாதாரணமான அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு அதே போல திமுக தொண்டர்களும் கலந்திருக்கலாம், அதே போல அதிமுக தொண்டர்களும் கலந்திருக்கலாம்.
அந்த மாதிரியான, அந்த மாதிரி இல்லை அரவிந்தன், அந்த மாதிரி செய்திகள் வரவில்லை. உள்ளூரில் இந்த RSS மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்புகளைச் சேர்ந்த தொண்டர்கள் தான் அதில் ஈடுபட்டதாக முதலில் செய்திகள் வந்தன. அந்த அளவிலே மாநில பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டவர்களை கண்டிக்கவோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ இல்லை என்பது எதை காட்டுகிறது?
அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதில் கலந்து கொண்டார்களா? அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை, இவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இவர்கள்
வந்த செய்திகளை வைத்து சார்ந்து கலந்து கொள்ள, நாம் வந்த செய்திகளை வைத்து பேசுகிறோம்.
வந்த செய்திகளை அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் RSS என்றோ பாஜக என்றோ இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் கலந்து கொண்டது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்கக்கூடிய முறையில் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் RSS பாஜக இயக்கங்களுக்கு எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது, இயக்க ரீதியாக தொடர்பு கிடையாது. தனி மனிதர்களாக அவர்கள் புண்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில்,
ஆனாலும் இந்த விஷயத்திலே RSSஓ பாரதிய ஜனதா கட்சியோ தெளிவாக நாங்கள் இந்த விதமான போராட்டத்தோடு நாங்கள் உடன்படவில்லை என்ற அளவுக்கு இன்னும்
தேசிய தெளிவாக இன்றைக்கு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். RSSனுடைய செய்தி தொடர்பாளர் திரு சபகோகன் அவர்களும் அதே போல மிக தெளிவாக RSSக்கும் இந்த எதிர்ப்புக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள்.
சரி, இந்த விஷயத்திலே மற்றொரு கேள்வி, இந்த கருத்து சுதந்திரம் என்ற விஷயங்கள், இந்த சம்பவத்தின் மூலமாக பெரிதும் பேசப்படுகின்றன. இந்த பாஜ் இப்போ பிரான்சிலே நடந்த தாக்குதல்கள், சார்லி எப்டோ என்ற அந்த நையாண்டி இதழ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஒட்டி இந்த சம்பவமும் நடந்திருப்பதால் இந்த இது வந்து ஒரு உலகளாவிய அளவிலே கூட முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் இந்த கருத்து சுதந்திரம் என்பது ஒரு வரையறைக்குட்பட்டது என்று நினைக்கிறீர்களா, ஒரு எழுத்தாளர் என்ற வகையிலே, அல்லது அது வந்து கட்டுப்பாடற்ற வகையில் இந்த கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் உரிமையும் கூட அந்த கருத்து சுதந்திரத்தில் தரப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா?
கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும், மற்றவர்களினுடைய மனதை புண்படுத்தும் என்பதற்காக ஒரு கருத்தை சொல்வதற்கான இடம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஜனநாயக சமுதாயமாக இருக்க முடியாது ஒன்று. ஆகவே கருத்து சுதந்திரம் முழுமையாக இருக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை.
ஆனால் அந்த அடிப்படை
சமயத்தில் அதே சமயத்தில் கருத்து சுதந்திரம் என்கக்கூடிய பெயரில் ஒரு கருத்து பொது வெளியில் வைக்கப்பட்ட பிறகு அதை விமர்சிப்பதற்கான ஜனநாயக இடமும் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள் புத்தகத்தை அவர்கள் எரித்தார்கள் என்று சொல்லி, புத்தகத்தை அவர்கள் எரித்தவர்கள், நான் புத்தகத்தை எரித்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு இந்துவாக புத்தகம் எரித்தது என்பது எனக்கு வந்து மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது, அதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை எரித்தவர்கள் விலை கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை எரிப்பதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்று அவர்கள் எரித்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஜனநாயக ரீதியான போராட்டம் தான்.
சரி, ஆனால் அது அவர்கள் புத்தகத்தை எரித்ததோடு நின்றிருந்தால் கூட நீங்கள் சொல்வது போல அதை ஜனநாயக போராட்டம்
போல மிரட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மிரட்டியவர்கள் என்பதற்கு எவ்விதமான ஆதாரம் இருக்கிறது என்பதை நான் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கிறேன். அங்கு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படி மிரட்டவில்லை என்று சொல்கிறார்கள். இவர் ஏதாவது காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை. அப்படி ஏதாவது புகார் கொடுத்திருக்கிறார் என்று இதுவரைக்கும் காவல்துறையில் சேர்ந்தவர்கள் யாரும் சொன்ன மாதிரியே தெரியவில்லை.
சரி,
ஆனால் அப்படி அவரை தனிப்பட்ட முறையில் மிரட்டியிருந்தால், வன்முறையை தூண்டியிருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய தவறு. அதே போல மற்றொன்றையும் நான் சொல்லிவிடுகிறேன். இவர்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தது என்பது எனக்கு மிகவும் அதிருப்தியை அளிக்கிறது. இவர்கள் ஒப்பந்தம் எந்த விதமான உடன்பாட்டிற்கும் வராமல் திரு பெருமாள் முருகன் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக நின்றிருக்க வேண்டும், அவர் நீதிமன்றத்தில் சென்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டும், அல்லது ஒரு கமிஷனை ஏற்படுத்தி அங்கு அவர் அந்த ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டும். இவர்களும் அந்த ஆதாரங்கள் உண்மையா பொய்யா என்பதனுடைய அடிப்படையில் இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போயிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவரிடம் ஆதாரங்கள் இல்லாமல் அவர் இப்படி ஒரு சமூக வரலாற்றை புதினம் என்கக்கூடிய பெயரில் உருவாக்க முனைந்திருந்தால் அவர் அதற்காக மட்டும்தான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும்.
ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்பே சொன்னீர்கள், வரலாற்று புனைவிலே உண்மை இருக்க வேண்டும் என்று. ஆனால் வரலாற்று புனைவு என்றாலே கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் புனைவு என்ற ஒரு கலவை இருக்கத்தானே செய்கிறது. நீங்கள் எந்த ஒரு வரலாற்று புதினத்தையும் எடுத்து பார்த்தால் அது ஒரு 100% வரலாற்று உண்மைகளை மட்டுமே வைத்து எழுதப்பட்ட வரலாற்று புதினமாக இருக்காது. அது பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், அல்லது மற்ற தமிழிலே எழுதப்பட்ட வரலாற்று புதினங்களாக இருக்கட்டும், அல்லது மேலை நாட்டு இலக்கியங்களிலே சர் வால்டர் ஸ்காட் போன்றவர்கள் எழுதிய புதினங்களிலே கூட வரலாற்று புதினங்களிலே கொஞ்சம் வரலாறும் கொஞ்சம் கற்பனையும் கலந்துதானே இருக்கும். அதில் என்ன நீங்கள் வந்து ஆட்சேபிப்பதற்கு என்ன இருக்கிறது?
எழுதுவதற்காக ஒரு குறிப்பிட்ட அமைச்சகம் இருந்து அவர் நிதி உதவி பெறுகிறார். அதில் அவர் மிக தெளிவாக சமூக வரலாற்றை ஒரு கதையாக முன்வைப்பது என்பதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட கிராண்ட் வழங்கப்படுகிறது ஒன்று. இரண்டு, தியோடர் பாஸ்கரன் இதற்கு ஒரு முன்னுரை அளிக்கிறார். அந்த முன்னுரையில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை ஹைலைட் செய்து அவர் சொல்கிறார், இந்த நாவல் ஒரு ஆவணக்களரி என்று குறிப்பிடுகிறார். இந்த இரண்டையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட மக்களை பற்றி நாளைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில், அது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் ஹார்வர்டு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், திருச்செங்கோடு பகுதி மக்களினுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது இது அவர்களுடைய வரலாற்றை வரையறை செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆவணமாக அங்கு அமையும். அந்த இடத்தில் திருச்செங்கோடு மக்களினுடைய குரல் கேட்பதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அசிமெட்ரி ஆஃப் நரேட்டிவ் என்று சொல்லலாம், கதையாடலில் இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரற்ற தன்மை இருக்கிறது என்பதால் இந்த இடத்தில் பெருமாள் முருகனுடைய சமூக பொறுப்பு என்பது மிகவும் அதிகமாக இருக்கு.
அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ற வகையில் அவர் வந்து வேண்டுமென்றே ஒரு சென்சேஷனலை செய்வதற்காகவோ அல்லது பத்திரிகை புத்தகத்தை விற்பதற்காகவோ இந்த மாதிரி வரலாற்றை திரிவுபடுத்திவிட்டார் அல்லது வரலாற்றிலே வேண்டுமென்றே தன்னுடைய கற்பனையை கலந்து விட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா?
அப்படி எதுவும் சொல்லவில்லை. அந்த தரப்பை அவர் நிரூபிக்க வேண்டும். தன்னிடம் இருக்கக்கூடிய ஆவண ஆதாரங்களை, அது ஓரு ட்ரெடிஷனாக இருந்தால் அவர் யாரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டார் என்கக்கூடிய விஷயத்தை, அதை அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் கள ஆய்வில் என்பதை அவர் முன்வைக்க வேண்டும். வைத்து நான் இதைத்தான் எழுதியிருக்கிறேன், இந்த ஆதாரம் இருக்கிறது என்று அவர் சொன்னால் அவரிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை அந்த சமுதாயத்தினர்
நீங்கள் சொல்வது போல அந்த மாதிரி வாய்ப்பு அவருக்கு தரப்பட்டதாக தெரியவில்லையே.
இல்லையே, அவருக்கு அந்த வாய்ப்பை அவரை உருவாக்கி கொண்டிருக்க முடியும். அவருக்கு மிகப்பெரிய அளவில் முற்போக்கு அமைப்புகள், முற்போக்கமைப்புகள் என்று சொல்லக்கூடியவை, இவருக்கு குட்டிட்டு முற்போக்கமைப்புகள் என்று சொல்லக்கூடியவை அவருக்கு ஆதரவு அளிக்கின்றன. அவர் அதை விரும்பியிருந்தால் அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்க முடியும். காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்தில் இதை சந்தித்திருக்க வேண்டும். இப்பொழுதும் காலம் கெட்டுப்போய்விடவில்லை, அவர் இதை நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலுக்குள் அவர் இறங்காமல் நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை அவர் சந்திக்க வேண்டும். சந்தித்து இரண்டு தரப்புகளும் தங்களுடைய ஆவண அடிப்படையில் உண்மையை நோக்கி செல்ல வேண்டுமே அல்லாது, எழுத்தாளன் என்பவனும் புனித பசு அல்ல, கருத்து சுதந்திரமும் உண்மையும் மட்டுமே புனித பசுக்களாக ஒரு சமுதாயத்தில் இருப்பது நல்லது.